ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 29. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தட்சணின் மகளான சதீ தேவி நாற்புறமும் ஒளி வீச நடக்கும் தட்சணின் வேள்விச்சாலைக்கு சென்றாள். அங்கு தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் ஆகிய எல்லோரும் மிக உற்சாகத்தோடு செயல்பட்டிருந்தனர். அங்கு தனது தந்தையின் திருமாளிகை, வியப்பூட்டும் பல்வேறான பொருட்கள், தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரது திரள்கள் நிறைந்து ஒளியோடு பார்வைக்கு மிக அழகாக காட்சியளித்தது. திருமாளிகையின் முன்வாசல் வரை சென்ற சதீ தேவி தன் வாகனமான நந்தியின் மேலிருந்து கீழிறங்கி தனியாக வேள்விச்சாலைக்குள் விரைவாக சென்றார். சதீ தேவி வந்ததை கண்ட அவளது தாய் அசிக்னி, அதாவது வீரிணியையும் சகோதரிகளும் உரிய மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் தட்சன் அவளை கண்டும் காணாதது போல் மரியாதையின்றி வாழாயிருந்தான். சிவபெருமானது மாயையில் மயங்கிய மற்றவர்களும் தட்சனிடம் கொண்ட பயத்தால் அவளுக்குரிய மரியாதையை வெளிக்காட்ட இயலவில்லை. நாரத முனிவரே, அனைவரும் வெறுத்து ஒதுக்கிய போதிலும் சதீ தேவி வியந்த வண்ணம் தன் தாய் தந்தையரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினாள். அவ்வேள்வியில் விஷ்ணு முதலிய தேவர்களுக்கு உரிய ஆவிர்வாகத்தை கண்டாலேயன்றி சிவபெருமானுக்கு உரிய ஆவிர்வாகத்தை சதீ தேவி எங்குமே காணவில்லை. அப்பொழுதுதான் சதீ தேவிக்கு அடக்க முடியாத சினம் உண்டது. அவமானமுற்றிருந்த சதீ தேவி சினம் பொங்கிட அனைவரையும் வெறுப்புடனும் தட்சணை எரித்து விடுபவளும் எரித்து விடுபவள் போலும் பார்த்து பேசலுற்றாள். சதீ தேவி கூறுகிறாள், பிரஜாபதியே, பரம மங்களரான சிவபெருமானை தாங்கள் ஏன் இந்த வேள்விக்கு அழைக்கவில்லை? அவரால் என்றோ அனைத்து சராசர உலகங்களும் தூய்மை பெறுகின்றன. அவரே என்றோ வேள்வியும், வேள்வியால் அறியப்படுபவரும், வேள்வியின் அங்கங்களும், வேள்வியின் தட்சணையும், வேள்வியை செய்யும் யஜமானரும், வேள்வியின் நற்பயனும். அவர் இன்றி வேள்வியின் நற்பயன் எவ்வாறு பெற இயலும்? அவரை நினைத்த போதே அனைத்தும் தூயதாகுமே. அப்படி இருக்க அவரின்றி செய்யப்படும் இந்த வேள்வி எவ்வாறு தூய்மை பெறும்? மாசு படிந்ததாக அன்றோ ஆகும். வேள்வியின் பொருட்கள், வேள்விக்கான மந்திரங்கள், வேள்வியில் வேள்வியில் இடும் அவி உணவு, ஹவ்யம், தென்புலத்தாரான பித்ருதேவதைகளுக்கு அளிக்கப்படும் கவ்யம் ஆகியன அனைத்தும் அவரது திருமேனிகளே. அவ்வாறான சிவபெருமான் இன்றி இவ்வேள்வி எவ்வாறு தொடங்கப்படலாம்? சிவபெருமானை ஏதோ மற்ற தேவதைகளைப் போல் சாதாரணமானவர் என்று நினைத்து அவரை அவமதித்தாயா? உனது புத்தி நிலை தடுமாறிவிட்டது. தந்தையில் கேடுகட்டவனே, இந்த விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களும் மற்றும் முனிவர்களும் தங்கள் தலைவரான சிவபெருமான் வராத இந்த வேள்விக்கு எவ்வாறு வந்தனர்? இவ்வாறு கூறிய சிவஸ்வரூபியான பரமேஸ்வரி சதீ தேவி ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள், ரிஷிகள் ஆகிய அனைவரையும் தனித்தனியே அதட்டியவாறு பேசலானாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சினங்குண்ட சதீ தேவி இதயம் நொந்து வருந்து இவ்வாறு பல பல கூறினாள். அப்பொழுது அங்கிருந்த ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் முனிவர்களும் சதீ தேவி கூறியதை கேட்டும் மௌனமாகவே இருந்தனர். தன் மகள் கூறிய கட்டுஞ்சொற்களை கேட்டு சினங்கொண்ட தட்சன் கண்கள் சிவக்க சதீ தேவியை பார்த்து கூறலுற்றான். தட்சன் கூறுகிறான், மங்களமானவளே, நீ இவ்வாறு பேசித்தான் என்ன பயன்? இங்கு உனக்கு என்ன வேலை? விருப்பம் இருந்தால் இரு, இல்லையே செல். நீ ஏன் இங்கு வந்தாய்? உன் கணவன் அமங்களமானவன் என்பதை அறிஞர்கள் யாரும் யாவரும் அறிவர். நற்குடிப்பிறப்பு அற்றவன், வேத நெறிக்கு புறம்பானவன், பூத பிரேத பிசாசுகளுக்கன்றோ தலைவன். அவனது வேடமே அருவருப்பானது. ஆகவேதான் ருத்ரனை இவ்வேள்விக்கு அழைக்கவில்லை. குழந்தாய், அவனை நன்கு அறிந்தவன் ஆதலால் தான் நான் வேண்டுமென்றே அவனை தேவரிஷிகள் குழுமியிருக்கும் இச்சபையின் வேள்விக்கு அழைக்கவில்லை. ருத்ரன் சாஸ்திரங்களின் பொருள் கூட அறிந்தவன் இல்லை. செருக்கு பிடித்த தீயவன் அவன். நான் ஒரு பாதி மூடன் வேறு. பிரம்மதேவர் கூறியதற்காக உன்னை அவனுக்கு திருமணம் முடித்தேன். ஆகவே முத்தன்ன வெண் நகை உடையவளே, நீ சினத்தை விடுத்து அமைதி கொள்வாய். நீ இந்த வேள்விக்காக வந்திருப்பாயேயானால் உனது பாகத்தை பெற்றுக்கொள். தட்சன் இவ்வாறு கூறவே மூவுலகங்களும் தொழும் அவனது பெண்ணான சதீ தேவி சிவனிந்தை செய்த தன் தந்தையைக் கண்டு மேலும் கோபமுற்றாள். அப்பொழுது அவள், இனி சிவபெருமானிடம் எப்படி செல்வது? அவரை காண வேண்டும் என்ற ஆசையால் அங்கு சென்றால் அவரும் இங்கு நடந்ததை பற்றி கேட்பாரேயாகில் என்ன பதில் கூறுவது என்று மனதில் சிந்திக்கலானாள். அப்பொழுது மூவுலகங்களுக்கும் தாயான சதீ தேவி சினத்தினால் பெருமூச்செறிந்து தீய மனத்தனான தன் தந்தையை குறித்து பேசலுற்றாள். சதீ தேவி கூறுகிறாள், மகாதேவரான சிவபெருமானை நிந்திப்பவர்களும் அந்நிந்தையை கெட்டுக் கொண்டிருப்பவர்களும் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தில் உளர்வார்களாக. யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் ஸ்னோதிவ தாவுபௌ நரகம் யாதோ யாவச்சந் யாவச்சந்திர திவாகரோ. ஆகவே தந்தையே, நான் குவிழ்ந்து விட்டறியும் இவ்வேள்வித்தேயில் என்னுடைய உடலை நீத்துக் கொள்ளப் போகிறேன். என் கணவரை பற்றி கூறும் வசைமொழிகளை கேட்டும் இவ்வுயிரை காப்பதனால் பயன் என்ன? எவருக்காவது திரள் இருந்தால் சிவனிந்தை புரியும் இவனது நாக்கை இழுத்து அறுத்து தள்ளட்டும். அப்பொழுதுதான் சிவனிந்தை புரிந்த சிவனிந்தையை கேட்ட பாவத்தில் இருந்து தூய்மை பெற இயலும். இதில் சந்தேகமே இல்லை. அவ்வாறு செய்ய திரள் அற்றவனாகில் புத்திசாலியான அவன் இரு செவிகளையும் பொத்திக் கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டியதே. அதனாலே அவன் தூய்மை பெறுவான். குற்றம் அவனை சாராது என்பதே படித்தறிந்த சான்றோர்கள் கூற்று. இவ்வாறான அறநெறிகளை கூறிய சதீதேவிக்கு தான் ஏன் வந்தோம் என்கிற கழிவிறக்கம் தோன்றியது. மனம் கொதிக்க சிவபெருமான் கூறியதை நினைவு கூர்ந்தாள். பின்பு மேலும் சிறந்த சதீதேவி, தக்ஷன், ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரிடமும் சிறிதும் பயம் என்று தைரியமாக கூறலானாள். சதீதேவி கூறுகிறாள், தந்தையே, நீ சிவபெருமானை நிந்தனை செய்தவன். இதற்காக நீ பின்னிட்டு வருந்துவாய். இவ்வுலகில் பெரும் துன்பங்களை அனுபவித்து பின் முடிவில் பெரும் யாதனைகளையும் நரக வேதனைகளையும் அனுபவிக்கப் போகிறார். வேண்டுதல் வேண்டாமையும் உற்றார் மற்றார் என்னும் வேறுபாடும் அற்றவரான சிவபெருமானுக்கு எதிரிடையாக பகைமை கொண்டவனாக உன்னை தவிர யார்தான் நடப்பார்? தீயவர் பொறாமையினால் சான்றோர்களை பழிப்பதில் வியப்பொன்றுமில்லை. சான்றோர்களது திருவடித்துகளில் புரண்டதன் பயனால் அஞ்ஞான இருள் நீங்க பெற்றவர்களுக்கு பெரியோர்களை நிந்திப்பது அழகல்ல. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ வார்த்தை ஆடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியர்களை எரித்து சாம்பராக்கிவிடுமே. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ வார்த்தை ஆடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியல்களை எரித்து சாம்பராக்கிவிடுமே. அப்படிப்பட்ட தூய புகழுடைய சிவபெருமானையானே பகைக்கிறாய். வியப்பாக அன்றோ இருக்கிறது. உண்மையில் நீதான் அமங்கள சுரூபன். சிவபெருமானோ தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் முதல்வன். அவரது கட்டளைகளை வேதத்தை மீறியவர் யார்? அவரோ சம்பு, நன்மையே செய்யக்கூடியவர். நீயோ துஷ்டன். ஆகவேதான் அவரை நீ பகைக்கிறாய். சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. நீ உன் மூர்க்கதனத்தால் அவரை பகைக்கிறாயே. பெயரளவில்தான் சிவனே தவிர உண்மையில் சிவனல்லன் என்று நீ யாரை கூறுகிறாயோ அவரை உன்னை தவிர வேற எந்த அறிஞர்களும் அறிந்திலரோ? பிரம்மா முதலிய தேவர்கள், சனகர் முதலிய முனிவர்கள் மற்றும் உள்ள எத்தனை எத்தனை ஞானிகள் இவர் எவருமே அவரது சொரூபத்தை அறிந்தார்கள் இல்லையா? பெருமனத்தவரான சிவபெருமானோ ஜடைமுடி தரித்தவர், கையில் கபாலமேந்தி இடுகாட்டில் பூதங்கள் சூழ மகிழ்ச்சியோடு இருப்பவர், உடலில் சாம்பர் பூச்சும் கழுத்தில் நரமுண்ட மாலையும் அணிந்தவர். இந்த சொரூபத்தை நன்கு அறிந்த பின்பு கூடவா முனிவர்களும் தேவர்களும் அவரது திருவடிகளில் சாற்றி விழுந்த நிர்மாலிய புஷ்பத்தை தங்கள் தலைகளில் மிகுந்த மரியாதையோடு சூடிக்கொள்கின்றனர்? இதன் காரணம்தான் என்ன? ஏனெனில் அச்சிவனன்றோ முழுமுதற் கடவுள் பரம்பொருள். அச்சிவனன்றோ முழுமுதற் கடவுள் பரம்பொருள். உலகில் கர்மங்கள் இருவகைத்தன. ஒன்று பிரவர்த்தி மார்க்கம், வேள்வி ஹோம முதலியன செய்தல். மற்றொன்று நிவர்த்தி மார்க்கம், சமம் தமம் முதலிய யோக மார்க்கத்தை ஏற்று துறவு நிலைக்கு மனத்தை செலுத்துதல். பற்றுள்ளவன் பற்றற்றவன் என்பதாக இரண்டு வித அதிகாரிகள் அதாவது தகுதியுடையோர் பற்றி வேதம் நன்கு பரிசீலித்து நிச்சயித்துள்ளது. படித்தறிந்த அறிஞர்களே இதை பற்றி நன்கு ஆராய்ந்தருள வேண்டும். இவ்விரண்டு வழிகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதால் இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒருவனால் கை கொள்ள இயலாது. சிவபெருமானோ பரம்பொருள், அவரிடம் இவ்விரண்டு நெறிகளும் எட்டுவது அரிது. எந்த ஒரு செயலாலும் அவரை அடைய இயலாது. எந்த ஒரு கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. தந்தையே, நமது செல்வமோ புரியாத நிலையில் இருப்பது. அவரை இப்படி என்று நிர்ணயிக்க எந்த ஒரு இலக்கணமும் இல்லை. ஆன்மாவை நன்கறிந்த ஞானிகளே அவரை அண்டி வணங்குகின்றனர். அம்மாதிரியான செல்வம் ஏதாவது உன் பக்கல் உண்டா? வேள்விச்சாலையில் இருந்து கொண்டு அங்கு கிடைக்கும் அன்னத்தால் அவி உணவால் மன நிறைவடையும் கர்மமே அனைத்தும் என்றிருக்கும் கர்ம படர்கள் பெறும் போகத்திற்கு இந்த இறை செல்வம் வெகு தொலைவிலேதான் தொலைவிலேதான் உள்ளது. சான்றோர்களை படிக்கும் தீயவர்களது பிறவியே வீணானது. சீ சீ என தூற்றப்படுவது. அறிவாளிகளாக இருப்பவர் எவ்வாறாவது முயற்சி எடுத்து அவர்களது இணக்கத்தை உதறித்தள்ள வேண்டும். சிவபெருமான், உன் உறவு முறையிட்டு தாட்சாயணி என்று என்னை அழைக்குங்கால் என் மனம் மிக்க துன்பத்திற்கு ஆட்படும். ஆகவே உன்னிடமிருந்து தோன்றிய பிணத்திற்கு சமமான வெறுக்கத்தக்க இவ்வுடலை இப்பொழுதே நீத்து மகிழ்ச்சி அடைவேன். தேவர்களே, முனிவர்களே, இதோ நான் சொல்வதை சற்றே கவனமாக கேளுங்கள். தவறான வழியில் உங்கள் மனம் சென்றுவிட்டது. நீங்கள் செய்யும் இச்செயல் முற்றிலும் தவறானது. சிவநிந்தையில் ஈடுபட்டதால் உங்கள் அறிவு மழுங்கிவிட்டது. உங்கள் மனதில் கலிபுகுந்து விட்டான். ஆகவே இத்தவறான செயலுக்காக நீங்கள் சிவபெருமானிடம் தண்டனை பெறப்போகிறீர்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, அந்த வேள்விச்சாலையில் தட்சன் மற்றும் உள்ள தேவர்களை குறித்து இவ்வாறு பேசிய சதீதேவி மௌனமேற்று தன் உயிர் மணாளரான பரமசிவனை மனத்தில் நினைக்கலானாள். அத்தியாயம் 30. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மௌனமேற்ற சதீதேவி தன் கணவரான சிவபெருமானை மனதில் தியானித்து மன அமைதியோடு வடக்கு நோக்கி தரையில் அமர்ந்தாள். நல்லாடை உடுத்தி அவள் முறைப்படி நீரினால் மும்முறை ஆசமனம் செய்து மன தூய்மையுடன் கண்களை மூடி கணவரையே தியானித்து யோக நெறியில் நின்றாள். யோக நெறிப்படி பிராணாயாம முறையில் பிராணன் அபானன் என்கிற இரு வாயுக்களையும் ஒன்றாக இணைத்து நாரி சக்கரத்தில் நிறுத்தினாள். பின்பு அந்த நாரி சக்கரத்திலிருந்து உதானன் என்னும் காற்றை முழு முயற்சியோடு மேலேற்றி புத்தியோடு இதயத்தில் நிறுத்தினாள். அதன்பின் சிவபெருமானது உயிர் காதலியான குற்றமற்ற சதீதேவி இதயத்தில் நிறுத்திய அந்த காற்றை கழுத்தின் வழியே புருவமத்திக்கு உயர்த்தினாள். தட்சனிடம் சினந்து தன் உடலை மாய்த்துக் கொள்ள விரும்பிய சதீதேவி இவ்வாறு தனது உடலின் அனைத்து உறுப்புகளிலும் யோக நெறியில் காற்றையும் தீயையும் நிரப்பினாள். பின்பு தன் மணாளரான சிவபெருமானது திருவடி தாமரைகளை மனதில் சிந்தித்த வண்ணம் மற்ற அனைத்தையும் காணாதவள் ஆனாள். அவளது மனம் யோக நெறியில் நிலைத்தது. ஆகவேதான் தன் கணவரது திருவடிகளைத் தவிர மற்ற எந்த ஒன்றையும் காணாதவள் ஆனாள். சிறந்த முனிவரே, பாவமற்ற சதீதேவியின் திருமேனி அப்பொழுது கீழே சாய்ந்தது. அவள் விரும்பியபடியே யோகத்தீயில் அவளது உடல் அப்பொழுதே வெந்து நீராயிற்று. அப்பொழுது அங்குள்ள தேவர்கள் முதலியோர் இதைக் கண்டு ஆஹா என்று இறைந்து கூச்சலிட்டனர். அவ்வொலி பெருத்ததாகவும் அற்புதமாகவும் பயங்கரமாகவும் இதற்கு முன் நிகழாத ஒரு விசித்திரமாகவும் விண்ணிலும் மண்ணிலும் மற்றும் நாற்றிசைகளிலும் பரவியது. அந்தோ பெருந்தேவரான ஸ்ரீ பரமசிவனின் அன்பு மனைவி சதீதேவி தீயவனான இவனது தவறான செயலால் சினந்து தன் உயிரையே விடுத்தாளே, என்ன கொடுமை! பிரம்மதேவரின் மகனான இந்த தட்சனின் கொடுஞ்செயலை பார்த்தீர்களா? அசைவன அசையாதன அடங்கிய இவ்வுலகமே அந்த தட்சனது குழந்தைகள் என்றோ? அவனது மகள் சதீதேவி மானமே தன் உயர்ந்த செல்வமாக கொண்டவள், உயர்ந்த மரியாதைக்கு உரியவள். உயிரை மாத்துக் கொள்ளும் அளவிற்கு அவனால் அவமதிக்கப்பட்டாளே, இது என்ன விந்தை! எருதுக்குடியோனான சிவபரம்பொருளது அன்பு மனைவி சதீதேவி சான்றோர்கள் அனைவராலும் எப்பொழுதும் கொண்டாடத்தக்க பெருமை உடையவள். உண்மையில் அவளது இதயம் இதை பொறுத்து கொள்ளாதுதான். பிரஜாபதியான தட்சன் ஒரு பிரம்மத்வேஷி, அதாவது இறைவனையே பகைப்பவன். ஆகவே அனைத்து உலகங்களிலும் அவனது புகழ் குன்றும் அவமானமே பெருகும். அவனது பெண் அவனது அடாத செயலினாலேயே தன் உயிரை விட துணிந்த போதும் கூட சிவத்வேஷியான அவன் தடுக்க கூட இல்லையே, என்ன கொடுமை இது! அவன் நரகத்தைத்தான் அனுபவிக்கப் போகிறான். இவ்வாறு அங்குள்ளோர் அனைவரும் கூறி நிற்க சதீதேவியின் உயிர் தியாகத்தை கண்டு குதித்தெழுந்த சிவபார்ஷதர்கள் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி தட்சனை கொல்ல முயன்றனர். வேள்விச்சாலையின் வாயிலில் நின்றிருந்த பலம் மிக்க 60,000 சிவகணங்களும் கோபம் கொப்பளிக்க என்னே அவமானம் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டு பெருத்த கூக்குரல் இட்டனர். தேவரிஷியே, அந்த சிவகணங்கள் சோகத்தில் கலங்கிய மனதினராய் உயிரை பறிக்கும் கூறிய ஆயுதங்களால் தங்கள் தலை முகம் முதலிய அங்கங்களில் தாங்களே குத்திக் கொண்டனர். இவ்வாறு 20,000 சிவகணங்கள் தட்சனின் பெண்ணான சதீதேவியோடு ஆண்டனர். இது ஏதோ விந்தையாக இருந்தது. இறந்தது போக மீதியிருந்த சிவகணங்கள் சிரத்தால் தட்சனை கொல்ல ஆயுதமேந்தினர். நாரதரே, அவ்வாறு கொல்ல வருகிற சிவகணங்களது வேகத்தை கண்ட பிருகுமுனிவர் வேள்விக்கு இடையூறு விளைவிப்பவர்களை அடிப்பதற்காக அபஹதாஹா அசுரா ரக்ஷாகும்சி வேதிஷதகா என்கிற யஜுர்வேத மந்திரத்தை கூறி தட்சிணாக்னி என்னும் வேள்வித்தீயில் ஆகுதியிட்டார். இவ்வாறு பிருகுமுனிவர் ஆகுதி தந்தவுடன் அவ்வேள்வி குண்டலத்திலிருந்து ருபு என்றழைக்கப்படும் பெரும்பலம் பொருந்திய 1,000,000 தேவர்கள் தோன்றினர். முனிவரே, அவர்கள் கைகளில் விழுந்து விட்டறியும் தீப்பந்தங்கள் இருந்தன. ருபுக்களுக்கும் சிவகணங்களுக்கும் இடையே கேட்பாரும் மயிர் கூச்செறியும் வண்ணம் அற்புதமானதொரு போர் நிகழ்ந்தது. பிரம்ம தேஜசினால் தோன்றிய திறல் மிக்க ருபுக்களினால் அடிக்கப்பட்ட சிவகணங்கள் இலகுவாகவே வெல்லப்பட்டு நாற்புறமும் சிதறியோடின. வியப்புக்குரிய இந்நிகழ்ச்சியும் சிவபெருமானது வலிபுரிந்திய இச்சாசக்தியினாலேயே, அதாவது அவரது விருப்பத்தினாலேயே நடந்தது. இதை கண்ட இந்திரன் முதலிய தேவர்கள், மருத்கணங்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், எண்டிசி லோக பாலகர்கள் ஆகிய அனைவரும் மௌனமாக இருந்தனர். நாட்புறங்களில் இருந்தும் ஓடிவந்த சிலர் அவ்விடையூற்றை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீ விஷ்ணுவிடம் வேண்டினர். மனம் நொந்த அவர்கள் இவ்விடையூற்றை எவ்வாறு விளக்குவதென்று சிந்திக்கலாயினர். பிரமத கணங்கள் இறந்தது, பயந்தோடியது ஆகியனைவற்றை கண்ட சிறந்த அறிவி கூர்மை கொண்ட ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் என்ன நடக்குமோ என்ற கவலையில் ஆழ்ந்தனர். முனிவரே, தீயோனும் சிவத்வேஷியும் அந்தணர்களிலேயே மிக மிக தாழ்ந்தவனுமான தட்சணது வேள்வியில் இவ்வாறு பெருத்ததொரு இன்னல் ஒரு தடை விளைந்தது. இரண்டாவதாகிற ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதி கண்டம் அத்தியாயம் 31. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதமுனியே, இதற்கிடையில் தட்சன் மற்றும் அங்குள்ள தேவர்களும் கேட்குமாறு ஒரு வானொலி எழுந்தது. அடே, தீயை நடத்த கொண்ட தட்சனே, தீய நடத்தை கொண்ட தட்சனே, வீண் ஆடம்பரமும் செருக்கும் கொண்ட மூடனே, எவ்வளவு பெரிய இன்னல் தரும் செயலை செய்து விட்டாய்! மூர்க்கனே, சிவரடியார்களில் மிகச்சிறந்தவரான ததீசிவனிவர் கூறியதை நீ உண்மை என்றும் அதுவே சிறந்த பிரமாணம் என்றும் ஏற்காது விட்டாயே! அவர் கூறியன அனைத்தும் உனது நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவுமே ஆகும். அவ்வந்தனர் உனக்கு சாபமளித்து விட்டு உன் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறி இருந்தும் முட்டாளான நீ விளைவு பற்றி ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறாயே! அதன்பின் மங்களமே வடிவெடுத்த உன் பொன் சதீ தேவி தானாகவே அங்கு வந்தாள். ஆனால் நீ அவளுக்குரிய மரியாதையையும் தரவில்லை. இவனே, இவை அனைத்தும் ஏன் நடந்தது? அறிவற்றவனே, நீ சதீதேவியையும் சிவபெருமானையும் மதிக்கவில்லை. அதனால் பெரும்பிழை செய்து விட்டாய். நான் பிரம்மதேவரின் புதல்வன் என்கிற வீழ்ச்செருக்கு கொண்டு அலைகிறாய். ஆகவேதான் நீ அறிவு வழங்கி இருக்கிறாய். அந்த சதீதேவி சான்றோர்களால் கொண்டாடப்படுகிறவள். அவளன்றோ பெரியோர்களால் கொண்டாடப்பட வேண்டியவள். புண்ணிய செயல்களுக்கான பயனை தருபவளும் அவளே. மூலகங்களுக்கும் ஒரே தாய், மங்களமே வடிவெடுத்தவள், சிவபெருமானது திருமேனியில் பாதி பாகத்தில் இடம் கொண்டவள். ஒரு முறை தொழுதால் போதுமே அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தருபவளாயிற்றே. சிவபெருமானின் சக்தி தத்துவமே அவள். தன் அடியார்கள் வேண்டுவதை வேண்டியபடி தருபவள். அவளன்றோ சம்சாரம் என்னும் பெரும் பயத்தை நீக்குபவள், விரும்பியதை அளிப்பவள், இடையூறுகள் அனைத்தையும் நொடியில் களைபவள், தன்னை பூஜிப்பவர்களுக்கு புகழையும் செல்வத்தையும் அளிப்பவள். பராசக்தியும் அவளே. போகமான இவ்வுலக இன்பங்களையும் மோட்சமான அவ்வுலக இன்பத்தையும் அளிக்கும் பரமேஸ்வரி. உலகை படைத்து அளிக்கும் தாய், படைத்தவற்றை காத்தளிக்கும் அனாதிசக்தி. ஊடிக்காலத்தில் உலகனைத்தையும் ஒடுக்குபவளும் அவளே. ஸ்ரீமன் நாராயணனின் தாயாக விளங்குபவளும் அவளே. பிரம்மதேவர், இந்திரன், சந்திரன், அக்னி, சூரியன் முதலிய அனைத்து தேவர்களின் தாயென மதிக்கப்படுபவளும் அவளே. தவம், தர்மம், தானம் ஆகியனவற்றின் பலனை அருள்பவளும் அவள்தான். சிவபெருமானின் சக்தி தத்துவமான இப்பெருந்தேவித்தாயாரே தீயோர்களை அடித்தொழுக்கும் பெருஞ்சக்தியாவாள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சதீதேவியின் திருமணாளரான சிவபெருமானுக்குத்தான் நீ வேள்வியில் அவிர்வாகம் தரமறுத்தாயா? அதே, நீ எவ்வளவு பெரிய முட்டாள்! உண்மையைச் சரிவர அறியாதவன் நீ. பகவான் சிவனன்றோ அனைவருக்கும் மூவருக்கும் முதல்வன், பராபரன், பரமேசன். தேவர்கள் அனைவரும் வணங்கித் தொழும் ஒப்பற்ற தெய்வம், நன்மையே செய்பவர். இவரை ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும் என்று சித்தர்கள் தபம் ஏற்றுகின்றனர். இவரை நேரடியாக காண வேண்டும் என்ற விருப்பத்தினால் யோகிகள் யோக சாதனை புரிகிறார்கள். எண்ணற்ற தான தர்மங்கள், வேள்விகள், ஹோமங்கள் ஆகிய அனைத்தின் ஒரே பயன் பரமனான சிவபெருமானுடைய தரிசனம் பெறுதலே ஆகும் என்றென்றோ கூறப்படுகிறது. உலகை தாங்கி காப்பவர் சிவபெருமானே. அனைத்து வித்தைகளுக்கும் அவரே ஒப்பற்ற தலைவர். ஆதி வித்தியான வேதங்களுக்கு அவரே தலைவர். மங்களங்கள் என்பவற்றிற்கெல்லாம் மங்களமானவர். தீயவனே தக்ஷா, அவ்விறைவனுடைய சக்தியான இறைவுக்கு இன்று நீ உரிய மரியாதை செய்யவில்லை. ஆகவே இந்த வேள்வி அழிந்துவிடும். கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடவில்லை எனில் அது நன்மை பயக்காது, தீமையே நல்கும். பூஜிக்கப்பட வேண்டியவர்களுள் உயர்ந்த சதீதேவி சிவனது சுரூபமே. அவளை நீ பூஜிக்கவில்லையே. ஆதிசேஷன் தன் 1000 திருமுடிகளிலும் இவரது திருவடி தாமரையின் துகள்களையே என்றென்றும் தாங்கி வருகிறார். அந்த சிவபெருமானது சக்தி தத்துவமே இந்த சதீதேவி. எவரது திருவடி தாமரைகளை சிந்தித்து வந்தித்தே பிரம்மதேவர் தனது பிரம்மப்பட்டத்தை பெற்றுள்ளாரோ அந்த சிவபெருமானின் சக்தியே இந்த சதீதேவி. இதே போலத்தான் இந்திரன் முதலிய எண்டிசை பாலரும் சிவபெருமானை பூஜித்தே தங்கள் தங்கள் பதவியை பெற்றுள்ளனர். அனைத்து உலகங்கட்கும் இவரே தந்தை. சக்தி சுரூபமான உலகநாயகி சதீதேவியே தாய். மூடனே, உலகத்தாய் தந்தையரான அவர்களுக்கு நீ மரியாதை செய்யவில்லை எனில் உனக்கு நன்மை எவ்வாறு கிட்டும்? துர்பாகியமும் விபத்துக்களும் உன்னை சூழ்ந்து கொண்டன. ஏனெனில் பவானியாகிய இறைவியையும் சிவபெருமானான இறைவனையும் நீ பக்தி கொண்டு ஆராதிக்கவில்லை. நன்மையே நல்கும் சிவபெருமானை பூஜிக்காமலேயே நான் நன்மங்களை பெறுவேன் என்று கூறும் உன் செருக்கு எப்படிப்பட்டது? தவிர்க்க முடியாத உன் செருக்கு இன்று அழிந்துவிடும். இத்தேவர்களில் எவன்தான் சிவபெருமானை எதிர்த்து நின்று உனக்கு உதவி புரிவான்? அவ்வாறான தேவன் யாரையும் நான் இன்னும் காணவில்லை. ஒருவேளை அப்படி உனக்கு உதவி செய்வாரே யாகில் அவர்கள் விளக்கிற்கு இரையாகும் விட்டிற் பூச்சி ஆவர். உன் முகம் இன்று எரிந்துவிடும், உன் வேள்வியும் அழிந்துவிடும், உனக்கு உதவி புரிபவர்களும் விரைவில் எரிந்து அழிவர். கொடியவனான இந்த தட்சனுக்கு உதவும் அனைத்து தேவர்களும் இன்று அழிவு நாள். உனது அழிவிற்காகவே அவர்கள் உனக்கு உதவுவதிலிருந்து பின்வாங்குகின்றனர். எல்லா தேவர்களும் இப்பொழுதே இந்த வெள்ளிச்சாலையிலிருந்து வெளியேறி தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்லுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு கிட்டும். முனிவர்கள், நாகர்கள் முதலிய அனைவரும் கூட இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு நிச்சயம். ஸ்ரீமன் நாராயணா, பிரம்மதேவா, நீங்களும் இம்மண்டபத்தை விடுத்து விரைவில் வெளியேறிவிடுங்கள் என அசரீதி கூறியது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வெள்விச்சாலையில் அமர்ந்துள்ள அனைவரிடமும் இவ்வாறு கூறிய வானொலி பின் மௌனமாயிற்று. அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டியே இவ்வாறு கூறியது. அத்தியாயம் 32. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, வானொலி கூறியதை கேட்டு அச்சமும் வியப்பும் கொண்ட தேவர்கள் முதலியோர் வாய்மூடியிருந்தனர். ஏதோ மயக்கம் கொண்டவர் போல் அசைவற்று இருந்தனர். பிருகுமுனிவரின் மந்திர வலிமையால் அழிந்தவர் போக எஞ்சிய சிவகணங்கள் சிதறியோடி சிவபெருமானை சரண் அடைந்தனர். ஒளியே வடிவான சிவபெருமானிடம் நடந்தனவற்றை அப்படியே மிகுந்த வணக்கத்துடன் கூறத் தொடங்கினர். சிவகணங்கள் கூறுகின்றனர், மகேஸ்வரனே, செருக்குற்ற தீயவனான தட்சணும் மற்ற தேவர்களும் வேள்விக்கு சென்ற சதீதேவிக்கு உரியாத மரியாதை தராது அவமதித்தனர். செருக்கித் திரியும் கொடியவனான தட்சன் வேள்வியில் தங்களுக்கான அவிர்வாகத்தை தரவில்லை. மற்ற தேவதைகளுக்கு தந்த தட்சன் தங்களை உரத்த குரலில் வசைமாறி பொழிந்தான். இறைவனே, வேள்வியில் தங்களுக்கான பாகத்தை தராதது கண்ட சதீதேவி மிகவும் சினந்து தன் தந்தையை கடிந்து பேசி தன் உடலை யோகத்தியில் எரித்துக் கொண்டாள். இதைக் கண்டு 10,000-க்கும் அதிகமான சிவகணங்கள் வெட்கத்தினால் ஆயுதங்கள் கொண்டு தங்கள் உடலை தாங்களே வெட்டி கொண்டு இறந்தனர். மீதமிருந்த நாங்கள் தட்சன் மீது கோபம் கொண்டு அங்குள்ளவர்களை பயன்கொள்ளச் செய்து வேள்வியை அழிக்க தலைப்பட்டோம். ஆனால் பகைவரான பிரபு தனது தவ வலிமையால் எங்களை தடுத்து விட்டார். அவரது தவ வலிமைக்கு எதிர் செய்ய இயலாத நாங்கள் இப்பொழுது தங்களை சரணமடைந்தோம். உலகமனைத்தையும் காத்தருளும் இறைவா, கருணைக்கடலே, எங்கள் அச்சத்தை தாங்கள்தான் போக்க வேண்டும், அபயமளிக்க வேண்டும். இறைவனே, அந்த வேள்வியில் தட்சன் முதலிய தீயவர்கள் கர்வத்தால் தங்களை வெகுவாக அவமதித்தனர். சிவபெருமானே, நலமே செய்பவர் தாங்கள். எங்களுக்கும் சதீதேவிக்கும் மூடனான தட்சன் முதலியவர்களுக்கும் நடந்த அனைத்து விவரங்களையும் நாங்கள் கூறிவிட்டோம். தங்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படி செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தன் பார்ஷதர்கள் கூறியதை கேட்ட சிவபெருமான் அங்கு நடந்தவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பி உன்னை நினைத்தார். தேவரிஷியே, திவ்ய திருஷ்டி பெற்றவன் ஆதலால் சிவபெருமான் நினைக்கவே நீ உடனே அங்கு சென்று பக்தியோடு வணங்கி நின்றாய். உன்னை புகழ்ந்த சிவபெருமான் தட்சந்து வேள்விக்கு சென்ற சதீதேவியை பற்றியும் மற்றும் அங்கு நடந்தனவற்றையும் வேணினார். அன்பனே, இறைவன் கேட்கவே சிவ சிந்தனையிலேயே ஊறி திளைக்கும் நீ தட்சணது வேள்விச்சாலையில் நடந்தவை அனைத்தையும் விளக்கி கூறினாய். நீ கூறியதை கேட்டு பெருஞ்சினமும் பெருந்திரலும் கொண்ட சிவபெருமான் மேலும் கடும் கோபம் கொண்டார். உலகம் அனைத்தையும் சங்கரிக்கும் ஸ்ரீ ருத்ர பகவான் தன் தலையில் உள்ள சடையிலிருந்து ஒரு சடைக்கற்றையை பிடுங்கி எடுத்து அம்மலையில் ஓங்கி அடித்தார். முனிவரே, சிவபெருமான் இவ்வாறு ஓங்கி அடிக்கவே அச்சடைக்கற்றை இரண்டாக விண்டது. அப்பொழுது ஊழிக்காலம் போல் பயங்கரமான பெருத்த ஒலி உண்டாயிற்று. அச்சடையின் முன்பாகத்திலிருந்து சிவகணங்களின் தலைவனும் பயங்கரமான திரள் படைத்தவனுமான வீரபத்ரன் தோன்றினான். அவன் இக்குவலயத்தின் அனைத்து புறங்களிலும் பரவி நின்று அதைவிட 10 அங்குலம் உயர்ந்து பெருகி நின்றான். பெருத்து உயர்ந்த திருமேனியும் 1000 திருக்கரங்களும் கொண்டு ஏதோ ஊழித்திதான் தோன்றியதோ என்னுமாறு இருந்தான். பெருந்திரல் படைத்த மகாருத்ரனான அவனது கோபக்கனலால் எரியும் பெருமூச்சிலிருந்து 100 வகையான காய்ச்சல்களும் 13 வகையான சன்னிபாத நோய்களும் தோன்றின. அச்சடைக்கற்றின் மற்றொரு பாகத்திலிருந்து பார்க்கவே மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும் மகாகாளி தோன்றினாள். அவளைச் சுற்றி கோடி கோடி பூதங்கள் நின்றிருந்தன. முதலில் தோன்றிய அந்த காய்ச்சல்களும் நோய்களும் உருவமெடுத்து அனைத்து உலகங்களும் பயந்து நடுங்குமாறு பார்க்கவே கொடூரமாக இருந்தன. தன் ஒளியினால் பிரகாசித்து நிற்கும் மற்ற நோய்கள் என் திசைகளையும் எரித்துவிடும் போல் இருந்தன. அழகுறப் பேசும் திறனுடைய வீரபத்ரன் சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி கூறலானான். வீரபத்ரன் கூறுகிறான், மகாருத்ரரே, சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூவரையும் தம் மூன்று திருக்கண்களாக கொண்ட இறைவா, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என விரைவில் கட்டளையிடுங்கள். ஈசனே, அரை நொடியில் கடல்கள் அனைத்தையும் வற்றடிக்க வேண்டுமா, அல்லது மலைகள் அனைத்தையும் பொடியாக்க வேண்டுமா, ஒரு நொடியில் தேவர்களையும் முனிவர்களையும் எரித்து சாம்பலாக்கட்டுமா, அல்லது இந்த பிரம்மாண்டத்தையே சாம்பலாக்கட்டுமா? சங்கரே, சங்கரரே, ஈசனே, அனைத்து உலகங்களையும் தலைகளாக புரட்டட்டுமா, அல்லது ஜீவராசிகள் அனைத்தையும் அழிக்கட்டுமா? மகேசா, தங்களது கருணையால் எனக்கு எங்கும் எதிலும் செய்ய இயலாத செயலே இல்லை. பராக்கிரமத்தில் எனக்கு சமமான வீரன் இதற்கு முன் இருந்திருக்க மாட்டான், இனியும் வரப்போவதில்லை. சங்கரா, நீங்கள் ஏதாவது ஒரு புல்லை அனுப்பினாலும் கூட எந்த ஒரு முயற்சியும் இன்றி ஒரு நொடியில் அது எந்த ஒரு பெருஞ்செயலையும் செய்துவிடும் என்பதில் ஐயமேது? தங்களது ஒரு சிறு திருவிளையாட்டினாலேயே அனைத்து காரியங்களும் நிறைவு பெறும் என்றிருக்க என்னை நீங்கள் அனுப்புவது என்பது என் மேல் கொண்ட கருணையே. இறைவா, என்னிடம் உள்ள இத்திறமைகள் தங்கள் கருணையால் பெற்றனவே. தங்கள் கருணையின்றி யாரிடமும் எந்த ஒரு திறலும் இருக்க முடியாது. தங்கள் கட்டளையின்றி எவரும் ஒரு புல்லை கூட அசைக்க இயலாது என்பது ஐயத்திற்கு இடமின்றி பரவியுள்ளது. மகாதேவனே, தங்கள் திருவடிகளில் பன்முறை வணங்கி வேண்டுகிறேன். தங்களது விருப்பத்தை நிறைவேற்ற இப்பொழுதே என்னை விரைவில் அனுப்புங்கள். எனது வலது தோள் அடிக்கடி துடிக்கிறது. இது எனது வெற்றியை குறிக்கிறது. ஆகவே இறைவா, என்னை விரைவில் அனுப்புங்கள். சங்கரா, இதுவரை இல்லாத ஏதோ ஒரு புதிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் எனக்கு ஏற்படுகிறது. எனது மனம் தங்கள் திருவடி தாமரைகளிலேயே ஒன்றி நிற்கிறது. ஆகவே ஒவ்வொரு அடியிலும் எனக்கு நல்லதே நடக்கும். சம்போ, அனைத்து மங்களங்களுக்கும் ஆதாரம் தாங்கள் தானே. தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சர்வ மங்களங்களையும் நல்கும் இறைவியின் பதியான சிவபெருமான் வீரபத்ரன் கூறியதைக் கேட்டு மிகவும் மகிழ்ந்து, வீரபத்ரா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என ஆசி வழங்கி கூறலுற்றார். மகேஸ்வரர் கூறுகிறார், எனது கணங்களாலேயே சிறந்தவனான வீரபத்ரனே, பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் கொடியவன், மூர்க்கன், செருக்குடையவன். ஆகவே அவன் என்னிடம் பகைமை பாராட்டுகிறான். இப்பொழுது அவன் ஒரு வேள்வியை செய்யத் தொடங்கியுள்ளான். நீ அவ்வேள்வியையும் அதற்கான அனைத்து பரிவாரங்களையும் பொசுக்கி சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. தேவர்களோ, கந்தர்வர்களோ, யக்ஷர்களோ, அல்லது வேறு எவர்களாக இருந்தாலும் உன்னை எதிர்ப்பார்களேயாகில் அவர்களையும் எரித்து சாம்பலாக்கு. ததீசி முனிவர் என்னை பற்றி கூறிய சபதத்தை மீறி எந்த தேவர்கள் அங்குள்ளனரோ அவர்களையும் நீ எப்படியாவது எரித்து சாம்பலாக்க வேண்டும். என் சொல்லை மீறி கர்வம் கொண்டு அங்கிருப்பவர்கள் எவரானாலும் அவர்கள் அனைவரும் என் துரோகிகளே ஆகும். ஆகவே அவர்களையும் தீயனும் மாயையால் சுட்டெரித்து வா. தக்ஷனது வேள்வியில் தங்கள் மனைவிகளுடனும் அவசியமான வேள்வி உபகரணங்களுடனும் இருப்பவர்களையும் எரித்து சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. நீ அங்கு சென்றதும் விஸ்வேதேவர் முதலிய தேவகணங்கள் உன்னை துதித்து போற்றினாலும் அவர்களையும் தீக்கொழுந்தினால் எரித்துவிடு. அங்கு தக்ஷன், அவனது மனைவி, சுற்றத்தாராகிய அனைவரையும் சுட்டரித்த பின்பு அங்கு யாக வேதிகைகளில் வைக்கப்பட்டுள்ள கலச நீரை மனதாரப் பருகு. அதுவும் ஒரு லீலையே. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வேதிநேர் முறைகளை காத்தருள்பவர், காலனை காலால் உதைத்தவர், அனைவருக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவன், அவ்விறைவனான ஸ்ரீ ருத்ரன் சினத்தால் கண்கள் சிவக்க வீரனான வீரபத்ரனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அத்தியாயம் 33-34. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இறைவன் கூறியதை வினயத்தோடு கேட்ட வீரபத்ரன் பெருமகிழ்ச்சி கொண்டு இறைவனை வணங்கி அவரது கட்டளையை சிறமேற்தாங்கி தக்ஷனின் வேள்விச்சாலைக்கு புறப்பட்டான். சிவபெருமான் ஊழித்தீ போன்ற ஒளிவடைத்த கோடி கோடி ஜீவகணங்களை அவனோடு வெறும் பகட்டிற்காக அனுப்பி வைத்தார். அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு வீரபத்ரனுக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்து சென்றனர். கால காலனான சிவபெருமானது சிவகணங்களும் வீரபத்ரனும் சிவனை ஒத்த திருமேனி கொண்டவர்கள். அவர்களோடு கூட மகாத்மாவான வீரபத்ரன் சிவனை போன்ற வேஷமும் நகைகளும் அணிந்தவனாக தேரேறி சென்றான். 1000 தோள்கள், உடலில் பாம்புகள் நிகழ்ந்தன. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அகன்று பறந்து நெடியதான பெரியதான தேர். 10,000 சிங்கங்கள் வலிமையோடு தேரை இழுத்துச் செல்கின்றன. ரதத்தின் இருபுறங்களிலும் வலிமிக்க சிங்கங்கள், புலிகள், முதலைகள், சுறாமீன்கள் மற்றும் ஆயிரம் ஆயிரம் யானைகள் ரதத்தை காத்து சென்றன. காளி, காத்யாயனி, ஈசானி, சாமுண்டா, முண்டமர்தினி, பத்ரகாளி, பத்ரை, துவரிதா, வைஷ்ணவி என்னும் ஒன்பது துர்க்கைகளும் பிரமதகணங்களும் சூட மகாகாளி தக்ஷனை அடிக்கச் சென்றாள். டாகினி, சாகினி, பூதர், பிரமதர், குஹ்யகர், கூஷ்மாண்டர், பற்படர், சடகர், பிரம்மராட்சசர், பைரவர் மற்றும் கஷேத்ரபாலர் முதலிய வீரர்களும் சிவபெருமானது கட்டளையை ஏற்று தக்ஷனது வேள்வியை அழிக்க வேகமாக புறப்பட்டனர். இவர்களைத் தவிர 64,000 யோகினிகள் கொண்ட பெரும் படையும் பெரும் கோபத்துடன் சென்றன. இவ்வாறு கோடிக்கணக்கான கணங்களும் பலபடியான கணத்தலைவர்களும் வீரபத்திரனோடு சென்றனர். அப்பொழுது பேரிகள் முன் அதிர முழங்கின. பலவாறான ஒலி எழுப்பும் சங்குகளும் பல பல கொம்பு வாத்தியங்களும் முழங்கின. முனிவரே, சேனைகளோடு வீரபத்ரன் செல்கையில் நல்ல சுபசகுனங்கள் தோன்றின. இவ்வாறு வீரபத்ரன் பிரமதகணங்கள் சூழ புறப்பட்ட போது அங்கு தட்சனுக்கும் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் தீய சகுனங்கள் தோன்றின. தேவரிஷியே, வேள்வியின் அழிவிற்கான மூன்று வித உற்பாதங்கள் தோன்றின. தட்சனுக்கு இடது கண், இடது தோல், இடது துடை துடித்தன. இவ்வாறு ஆண்களுக்கு இடதுபுறம் துடிப்பது தீய சகுனமாகும், பலவித தீமைகள் வருவதை குறிப்பதாகும். தட்சனது வேள்விச்சாலையில் நிலநடுக்கம் தோன்றியது. நடுப்பகலில் நட்சத்திரங்கள் அற்புதமாக தெரிந்தன. திசைகள் அழுக்குற காட்சி அளித்தன. சூரிய மண்டலம் பல நிறம் கொண்டதாக காணப்பட்டது. அங்கு ஆயிரம் ஆயிரம் சுற்றுக்கோடுகள் பயங்கரமாக காட்சியளித்தன. மின்னல் மற்றும் தீப்புழம்பத்த ஒளி கொண்ட நட்சத்திரங்கள் சிதறி விழுந்தன. இவ்வாறான மற்றும் பல பல தீய சகுனங்கள் தோன்றின. இதற்கிடையில் விண்வெளியில் ஒரு வானொலி எழுந்தது. அவ்வொலி தேவர்களையும் முக்கியமாக தட்சனையும் குறித்ததாக இருந்தது. வானொலி கூறுகிறது, தட்சனே, இன்று ஒரு உன் பிறவி வீணானது. நீ ஒரு முழு முட்டாள், பாவி. பகவான் சிவபெருமானிடமிருந்து உனக்கு பெருத்ததொரு துன்பம் நேரிடப் போகிறது. அதை எவ்வகையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது ஆஹா என்ற அலறலும் எவராலும் கேட்க முடியாது. உனது வேள்விக்கு வந்துள்ள மூடர்களான தேவர்களுக்கும் பெருந்துன்பம் நிச்சயம் ஏற்பட போகிறது. இதில் சந்தேகமே இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, வானொலி கூறியதையும் தீச்சகுனங்கள் தோன்றியதையும் கண்டு தட்சனும் மற்ற தேவர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். இதனால் கலக்கமுற்று மயங்கிய தட்சன் மிக்க மனவருத்தம் முற்று நடுங்கி தன் தெய்வமான திருமகள் கல்வன் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தான். தன் அடியாரிடம் தீராத அன்பு கொண்ட தேவதேவரான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி துதித்து குரலுற்றான்.